Times of war or uncertainty have
a காலங்களும் நிச்சயமற்ற நிலைமைகளும் முக்கியமான காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க ஒரு வழியாக இருக்கிறது. எனக்கு இரண்டாம் உலக போர் மாபெரும் ஆவிக்குரிய குழப்பமான காலமாக இருந்தது. நான் சிறிது சாட்சியுடன் யூட்டாவின் பிரிகம் சிட்டியிலிருந்து என்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டேன். ஒன்றின் அதிகமான தேவையை உணர்ந்தேன். ஜப்பானின் ஒக்கினாவில் வடக்கில் இஷிமா என்ற தீவில் இருந்தபோது சந்தேகத்துடனும் நிச்சயமில்லாமலும் போராடினேன். நான் சுவிசேஷம் பற்றிய தனிப்பட்ட சாட்சியை விரும்பினேன். நான் உறுதியாக அறிய விரும்பினேன். ஒரு தூக்கமற்ற இரவில் என்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியேறி 50 gallon எண்ணெய் பீப்பாய்களில் மண்ணை நிரப்பி ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்கி மறைவிடமாக அமைக்கப்பட்ட பதுங்கு குழியில் நுழைந்தேன். அங்கு கூரை இல்லை, ஆகவே ஊர்ந்து சென்றேன். நட்சத்திரங்கள் நிரம்பிய வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்குமாறு முழங்கால் படியிட்டேன். கிட்டத்தட்ட ஜெபத்தின் மத்தியில் அது நடந்தது. நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்ல வேண்டுமானால் அதை என்னால் விவரிக்க முடியாது. அது என்னுடைய திறமைக்கும் அப்பாற்பட்டது. ஆனால் அது 65 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தாலும் இன்றைக்கும் மிகவும் தெளிவாக இருக்கிறது. அது மிகவும் தனிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல் என அறிந்தேன். கடைசியில் நானாகவே அறிந்தேன். அது எனக்கு கொடுக்கப்பட்டதால் அதை நிச்சயம் என அறிந்தேன். சிறிது சமயத்துக்கு பிறகு பதுங்கு குழியிலிருந்து ஊர்ந்து வெளியேறி எனது படுக்கைக்கு மிதந்து சென்றது போல நடந்தேன். மீதி இரவை ஆனந்தத்திலும் ஆச்சரியத்திலும் கழித்தேன். நான் விசேஷித்தவன் என்று எண்ணுவதை விட இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு வந்தால் அது யாருக்கும் வர முடியும் என நினைத்தேன். இன்னும் அப்படியே நம்புகிறேன். தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் அப்படிப்பட்ட அனுபவம் உடனடியாக பின்பற்ற வேண்டிய ஒளியும் சுமக்க வேண்டிய பாரமும் என புரிந்து கொண்டேன். கிட்டத்தட்ட என் வாழ்க்கையின் 90 ஆண்டுகளிலும் பொது அதிகாரிகளாக 50 ஆண்டுகளுக்கு மேலாகவும் நான் கற்று அனுபவித்தவைகளை அறிவதற்கு மிகவும் தகுதியான அந்த சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் அறிந்தவற்றில் அதிகம் கற்பிக்க முடியாதவை, ஆனால் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையை சாரும். மிக தகுதியான அநேகமான காரியங்களைப் போல நித்திய மதிப்புடைய அறிவு தனிப்பட்ட ஜபத்தின் மூலமும் சிந்திப்பதின் மூலமும் வருகிறது. அதனுடன் உபவாசமும் வேத படிப்பும் இணையும் போது நாம் பரிசுத்த ஆவியின் உணர்த்துதல்களை வெளிப்படுத்தல்களையும் முணுமுணுப்புகளையும் பெறுகிறோம். இந்த வாழ்க்கையில் நாம் பெறுகிற புத்திசாலித்தனமான கொள்கை எதுவானாலும் அது உயிர்த்தெழுதலில் நம்மோடு எழும்பும். மற்றும் அறிவும் புத்தி கூர்மையும் கருத்தாய் இருப்பதாலும் கீழ்ப்படிதலாலும் வருகிறது என வெளிப்படுத்தல்கள் வாக்கு தத்தம் அளிக்கிறது. நான் அறிந்த ஒரு நித்திய சத்தியம் தேவன் ஜீவிக்கிறார் என்பதாகும். அவர் நமது பிதா, நாம் அவரது பிள்ளைகள். நித்திய பிதாவாகிய தேவனிலும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலும் பரிசுத்த ஆவியானவரிலும் விசுவாசிக்கிறோம். அவர் பயன்படுத்தக்கூடிய எல்லா பிற பட்டங்களிலும் பிதா என்று அழைக்கப்படுவதையே அவர் தெரிந்து கொண்டார். இரட்சகர் கட்டளையிட்டார், இவ்விதமாய் நீங்கள் ஜெபியுங்கள், பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே. இந்த வாழ்க்கையில் மிக முக்கியமானது என நாம் அறியும் போது பிதா என்ற பெயரை அவர் பயன்படுத்துவது நம் அனைவருக்கும் ஒரு பாடமாகும். பெற்றோருத்துவம் ஒரு பரிசுத்த சிலாக்கியம். நமது விசுவாசம் உடைமையை பொறுத்து அது ஒரு நித்திய ஆசீர்வாதமாக இருக்க முடியும். சபையின் நிகழ்ச்சிகளின் மிக முக்கியமான நோக்கம் வீட்டில் ஒரு ஆணும் அவனது மனைவியும் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதுதான். திருமணம் செய்து கொள்ளாதவர்களும் பிள்ளை பெற முடியாதவர்களும் அவர்கள் நாடுகிற நித்திய ஆசீர்வாதங்களிலிருந்து விலக்கப்படவில்லை. ஆனால் அது இப்போது அவர்களுக்கு எட்டாமல் இருக்கிறது. ஆசீர்வாதங்கள் எப்படி அல்லது எப்போது வரும் என நாம் எப்போதும் அறிவதில்லை. ஆனால் பரிசுத்த உடன்படிக்கைகளை செய்து காத்து கொள்கிற எந்த விசுவாசமிக்கு இருக்கவரும் நித்திய விருத்தியின் வாக்கு தத்தம் மறுக்கப்படாது. உங்களது இரகசிய ஏக்கங்களும் கண்ணீர் நிறைந்த விண்ணப்பங்களும் பிதா மற்றும் குமாரனுடைய இருதயத்தை தொடும். உங்கள் வாழ்க்கை முழுமையாகும் மற்றும் முக்கியமான எந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது என்ற தனிப்பட்ட வாக்குறுதி அவர்களிடமிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தரின் ஊழியக்காரனாக நான் நியமிக்கப்பட்டுள்ள அலுவலில் செயலாற்றி அந்த சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு நான் கொடுக்கிற வாக்கு தத்தமாவது, உங்களது ரட்சிப்புக்கும் மேன்மைப்படுத்தலுக்கும் முக்கியமான எதுவும் சரியான நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்பொழுது காலியாக இருக்கிற கரங்கள் நிறைக்கப்படும். நொறுங்கிய கனவுகளாலும் ஏக்கங்களாலும் காயப்பட்ட இருதயங்கள் குணமாக்கப்படும். நான் அறிந்த மற்றொரு சத்தியம் பரிசுத்த ஆவியானவர் உண்மையானவர் என்பதாகும். அவர் தேவத்துவத்தின் மூன்றாம் நபர். அவரது ஊழியம் சத்தியம் மற்றும் நீதி பற்றி சாட்சி கொடுப்பதுமாகும். சமாதானம் மற்றும் உறுதிப்பாடு கொண்ட உணர்வுகள் உள்ளிட்ட பல விதங்களில் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவைப்பட்டால் அவர் ஆறுதலும் வழிநடத்தலும் திருத்தமும் செய்கிறார். நீதியான வாழ்க்கையினால் பரிசுத்த ஆவியானவரின் தோழமை நமது வாழ்நாள் முழுவதும் பராமரிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் வரம் ஒரு சுவிசேஷ நியமத்தின் மூலம் அருளப்படுகிறது. சபையின் புதிய அங்கத்தினரின் தலை மீது தன் கைகளை அதிகாரமுடைய ஒருவர் வைத்து இதை போன்ற வார்த்தைகளை சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். கவனிக்கத்தக்க விதமாக இந்த நியமம் மட்டுமே நம்மை மாற்றுவதில்லை. ஆனால் நாம் தூண்டுதல்களுக்கு செவி கொடுத்து பின்பற்றினால் நாம் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதங்களை பெறுவோம். நமது பரலோக பிதாவின் ஒவ்வொரு மகனும் அல்லது மகளும் மரோனியின் வாக்குத்தத்தத்தின் உண்மையை அறியலாம். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே நீங்கள் சகலவற்றின் சத்தியத்தையும் அறிந்து கொள்வீர்கள். நான் என் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட உன்னதமான சத்தியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியாகும். வெளிப்படுத்தல்கள் அனைத்தின் அடிப்படையிலும் நாம் செய்கிற மிக முக்கிய ஆதரவு நாம் சபையில் செயல்படுகிற அதிகாரமாகிய கர்த்தரின் நாமமாகும். சிறு பிள்ளைகளாயிருந்தாலும் கூட செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜபமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடிகிறது. ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஒவ்வொரு நியமமும் ஒவ்வொரு நியமிப்பும் ஒவ்வொரு அதிகாரப்பூர்வ செயலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யப்படுகிறது. இது அவரது சபை, அவரது பெயர் சூட்டப்பட்டது, பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபை. நெப்பியர்கள் பிதாவிடம் கர்த்தரின் நாமத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் என்ற மார்மன் புத்தக மிகப்பெரிய சம்பவம் இருக்கிறது. கர்த்தர் தோன்றி கேட்டார், நான் உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? அவர்கள் அவரிடத்தில், ஆண்டவரே, நாங்கள் இந்த சபையை எந்த நாமத்தினாலே அழைக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏனெனில் இந்த விஷயத்தை குறித்து ஜனங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் இருக்கின்றன என்றார்கள். கர்த்தர் அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இக்காரியத்தினாலே ஜனங்கள் ஏன் முறுமுறுத்து வாக்குவாதம் பண்ண வேண்டும்? என்னுடைய நாமமாகிய கிறிஸ்துவின் நாமத்தை உங்கள் மேல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற வேத வார்த்தைகளை அவர்கள் வாசிக்கவில்லையா? ஏனெனில் கடைசி நாளின் போது இந்த நாமத்தின்படியே நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். என் நாமத்தை தன் மீது எடுத்துக்கொண்டு முடிவு பரியந்தம் நிலைக்கிறவன் எவனோ அவனே கடைசி நாளின் போது ரட்சிக்கப்படுவான். ஆதலால் நீங்கள் எதை செய்தாலும் அதை என் நாமத்தினாலேயே செய்யுங்கள். ஆதலால் நீங்கள் சபையை என் நாமத்தினால் அழையுங்கள். பிதா என் நிமித்தம் சபையை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் என் நாமத்தில் பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். அவருடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்து நாம் ரட்சிக்கும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. சபையில் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து யார் என நாம் அறிவோம். அவரே பிதாவின் ஒரே பெயரானவர், அவரே கொலை செய்யப்பட்டவர், அவரே மீண்டும் ஜீவிப்பவர், அவரே பிதாவிடம் நமக்காக பரிந்து பேசுபவர். தேவனகுமாரனாகிய கிறிஸ்து என்கிற நம் மீட்பராகிய கண்மலையின் மேல் நீங்கள் உங்கள் அஸ்திவாரத்தை கட்ட வேண்டும் என்று நினைவு கூறுங்கள். வாழ்க்கையின் சூறாவளிகள் மத்தியிலும் நம்மையும் நமது குடும்பங்களையும் தாங்கி நம்மை பாதுகாக்கிற நங்கூரம் அவரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா தேசத்தாரும் பாஷைக்காரரும் கூடுகிற கூட்டங்களில் உலகெங்கிலும் அதே வார்த்தைகளால் திருவிருந்து ஆசீர்வதிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கள் மீது எடுத்துக்கொண்டு எப்போதும் அவரை நினைவு கூறுகிறோம். இது நம் மீது பதிக்கப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசி நெப்பி அறிவித்தான், எங்கள் பிள்ளைகள் தங்களுடைய பாவங்களின் மன்னிப்புக்காக எதனை கண்ணோக்க வேண்டுமென்று அறியும் பொருட்டாக நாங்கள் கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோம், கிறிஸ்துவில் களி கூறுகிறோம், கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறோம், கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைகிறோம். எங்கள் தீர்க்க தரிசனங்களின்படியே நாங்கள் எழுதுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நமது சொந்த சாட்சியை வைத்திருக்க வேண்டும். இவை எல்லாவற்றிலும் கர்த்தரின் பணியை தானே தடுக்க ஒரு சத்துரு இருக்கிறான். யாரை பின்பற்றுவது என நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரது பாரிசத்தில் நாம் விசுவாசமாக இருக்கிறோம் என்பதை உறுதி செய்து இரட்சகரை பின்பற்ற தனியாகவே முடிவு செய்வது போலவே நமது பாதுகாப்பும் எளிதானது. புதிய ஏற்பாட்டில் யோவான் இரட்சகருக்கும் அவர் போதனைகளுக்கும் ஒப்பு கொடுக்க முடியாத சிலர் இருந்தார்கள் என பதிவு செய்கிறான். அது முதல் அவருடைய சீஷரின் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு பன்னிரவரை நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இரட்சகரின் ஒவ்வொரு சீஷராலும் கற்றுக்கொள்ளக்கூடியதை பேதுரு பெற்றான். இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசமுடன் அர்ப்பணிப்புடன் இருக்க நாம் அவரை நமது மீட்பர் என ஏற்றுக்கொண்டு அவரது போதனைகளின்படி வாழ நமது வல்லமையால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம். நான் வாழ்ந்து போதித்து ஊழியம் செய்த ஆண்டுகள் எல்லாவற்றுக்கும் பிறகு, உலகத்தை சுற்றி நான் பயணம் செய்திருக்கிற மில்லியன் கணக்கான மைல்களுக்கும் பிறகு, நான் அனுப்பப்பட்ட அனைத்துடனும் நான் பகிர்ந்து கொள்ள ஒரு மாபெரும் சத்தியம் உள்ளது. அதுவே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பற்றிய எனது சாட்சியாகும். ஜோசப் ஸ்மித்தும் சிட்னி ரெக்டனும் ஒரு பரிசுத்தமான அனுபவத்தை பிறகு பின்வருவனவற்றை பதிவு செய்தார்கள். இப்பொழுது அவரை குறித்து கொடுக்கப்பட்ட அநேக சாட்சிகளுக்கு பின்னர் அனைத்திலும் கடைசியாக அவரை பற்றி நாங்கள் கொடுக்கிற சாட்சி இதுவே: அவர் ஜீவிக்கிறார், ஏனெனில் நாங்கள் அவரை கண்டோம். அவர்களுடைய வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள். இயேசுவே கிறிஸ்து, ஜீவிக்கிற தேவனின் குமாரன் என நான் நம்புகிறேன். நான் உறுதி கூறுகிறேன், அவரே பிதாவின் ஒரே பேரானவர். அவராலே, அவர் மூலமாகவே, அவரை கொண்டே உலகங்கள் சிருஷ்டிக்கப்படுகின்றன, சிருஷ்டிக்கப்பட்டன. அவற்றின் குடிகள் தேவனின் நேச குமாரர்களும் குமாரித்துகளும் ஆவார்கள். இரட்சகர் ஜீவிக்கிறார் என நான் சாட்சியளிக்கிறேன். நான் கர்த்தரை அறிவேன். நான் அவரது சாட்சி. அவரது மாபெரும் பலியை குறித்தும் பரலோக பிதாவின் பிள்ளைகள் அனைவர் மீதும் அவரது நித்திய அன்பை குறித்தும் அறிவேன். முழு தாழ்மையுடனும் முழு உறுதியுடனும் நான் விசேஷ சாட்சியை அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமேன்.